السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم: سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நறுபண்புகளும் கெட்ட குணங்களும் என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால், மென்மையே மேன்மை என்கிற தலைப்பு. நம்ம எல்லா விஷயத்திலையும் மென்மை காட்டணுமே தவிர என்ன காட்டக்கூடாது, கடுமை காட்டக்கூடாது. மென்மை காட்டுவது என்பது நற்பண்பு, கடுமை காட்டுவது என்பது கெட்ட குணம், சரியா என்கிற அடிப்படையில் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வெளி மக்கள்கிட்ட மென்மை காட்டுவாங்க, வெளியில மக்கள்கிட்ட பழகிறாங்கல்ல அவங்கள்ட்ட வந்து அன்பா பழகுவாங்க, பாசமா பழகுவாங்க, மென்மையா இருப்பாங்க. வெளியில உள்ள மக்கள்கிட்ட அவங்களை பத்தி விசாரிச்சு பார்த்தீங்களாக்க, அவரை மாதிரி தங்கமான மனச உலகத்துல யாருமே இல்லை என்கிற அளவுக்கு பழகுவார்கள். ஆனால் கடுமை எங்க காட்டுவாங்க, வீட்டுல போய் மனைவிட்ட போய் பிள்ளைகள்கிட்ட போய் கடுமை என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. இது நல்ல குணமா கெட்ட குணம்? ஏன்னா வெளியே உள்ள மக்களை விட உள்ள உள்ள மக்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய மக்களை பொறுத்தவரை உங்களையே நம்பி வந்தவர்கள், உங்களுக்கு கீழே உள்ளவர்கள், உங்களை விட பலவீனமானவர்கள். அப்ப முதல் மென்மை என்பது மனைவிட்ட காட்டணே, மக்கள்கிட்ட காட்டணே, தாயிட்ட காட்டணே, தந்தையிட்ட காட்டணே என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சாதாரண தன்னுடைய மனைவி ஒரு சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பாங்க, அதுல சின்ன ஒரு உப்பு ஜாஸ்தியா இருக்கும் அல்லது காரம் என்ன செய்யும் ஜாஸ்தியா இருக்கும், அதுக்கு ஒரு கோபம், அதுக்கு ஒரு சண்டை, அதுக்கு ஒரு கடுமை காட்டுகிறோமே இல்லையா. கொஞ்சம் காரம் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா போயிட்டனால அவங்க பார்த்து பார்த்தா சமைச்சிருப்பாங்க, நெசமா காரத்தை போட்டு சாவடிக்கிறேன்னு நோக்கு இருந்தே இருக்காது. அதை கொஞ்சம் காரமா போயிட்டா மென்மையை இழந்து விடுகிறோமே, கடுமையை காட்டுகிறோமே. அதே சமயத்துல காசு கொடுத்து ஆயிரக்கணக்கான காசு கொடுத்து வெளியே போய் ஹோட்டல் என்ன செய்வாரு, போய் சாப்பிடுவாரு, அல்லது ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாட பாத்தீங்களாக்க அது அவ்வளவு டேஸ்டா இருக்காது, காரம் ஜாஸ்தியா இருக்கும், உப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது அந்த காரம் ஜாஸ்தியா இருக்கு பத்தியெல்லாம் அதை பத்தி குறை சொல்லாம மென்மை என்ன செய்வாரு, சாப்பிட்டு போட்டு காசு கொடுத்துட்டு வந்துடுறாரு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றாங்க சொன்ன, இந்த மென்மை என்பது எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும், குறிப்பாக எங்க இருக்கணும், குடும்பத்தார்கள்ட்ட வந்து மென்மை இருக்கணும் என்பது மிக முக்கியமான செய்தி. நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வந்து சஹாபாக்கள் நபி என்று ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்களே, சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டதற்கும் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல எவ்வளவு சித்திரவதைகள் செய்யப்பட்டாலே இந்த ஈமானில் உறுதியாக நின்றார்களே, பல்வேறு சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்களே, அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் மீது காட்டிய மென்மை, அன்பு, பாசம் என்பதை நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆன் அல்ல. சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் 159வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், உங்களுக்கு செய்த ரஹமத்தின் காரணத்தால் நீங்க மக்கள்கிட்ட பழகுகிற போது மக்கள்கிட்ட பேசுகிற போது மென்மையா பேசுறீங்க, மென்மையா பழகுறீங்க. இந்த மென்மை என்பது உங்கள் ரப்பு உங்களுக்கு தந்திருக்க கூடிய எதுவாக இருக்கிறது, ரஹமத்தாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலவு குந்த பல்லன் ஹலீலல் கல்வி, நீங்கள் மாத்திரம் மென்மை இல்லாமல் கடுமை காட்டினால், லன் ஃபல்லு மின் ஹவுலிக, உங்களை விட்டு இவர்கள் என்றோ ஓடி போயிருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப நம்மை விட்டு மக்கள் ஓடி போய்விடக் கூடாது, தூரமாகி விடக் கூடாது, நம்மளை நோக்கி நெருக்கமா மக்கள் வரணும் சொன்னா நம்ம என்ன செய்யணும், மென்மை இருக்கணும், மென்மையா பேசணும், மென்மையா பழகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம். என்பது மாத்திரமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன ஒரு ஹதீஸ், இமாம் முஸ்லிம் தங்களுடைய ஸஹீஹ் முஸ்லிமில் 2594வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. உங்களுடைய செயல்பாடுகளை அழகுபடுத்தும், உங்களுடைய செயல்பாடுகள் அழகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பேச்சில் அழகு இருக்கணும், உங்களுடைய செயலில் அழகு இருக்கணும் என்று சொன்னால், மென்மை இருக்கு பாருங்க, மென்மை என்ன செய்யும், அழகுபடுத்தும். கடுமை என்பது உங்களை கோரமாக ஆக்கிவிடும், கெட்ட பேரை உருவாக்கிறேன். அப்ப நீங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கன உங்களை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க மென்மையா நடங்க என்று ஒரு ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல அதே இமாம் முஸ்லிம் அவர்களே 2593வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. யுஉதி அலா ரிஸ்கி மா லா யுஉதி அலல் உருஃபி, மென்மையின் மூலமாக சாதிக்க கூடியதை கடுமையின் மூலமாக உங்களால் சாதிக்க முடியாது. புரிஞ்சா, நம்ம எல்லாம் பிள்ளைங்களை பேசும்போது வாடா போல இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் சொல்லுவோமா இல்லையா, பிள்ளைங்கள்ட்ட வாடா போடா அப்படின்னு கடுமை காட்டுவோம். வெளியூருக்குள்ள வரேன் தங்கமே பாசமே, வெளிப்புள்ள தங்கம் பாசம், தாமத்த புள்ளட்ட வாடா போடா அப்ப அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி கடுமையை காட்டினாதான் சாதிக்க முடியும் அப்படின்னு தப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ரசூல்லா சொல்றாங்க, நீங்கள் கடுமையில் சாதிப்பதை விட மென்மையில் என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்ன, என்னுடைய வேலைகளை சாதிச்சுக்கிறனும் அன்பா பழகணும் அப்படின்னு சொன்ன, அன்பா பழகினாத்தான் வேலைகளை சாதிக்க முடியும். இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம். அதே மாதிரி பாத்தீங்களாக்கு, நபிகள் நாயகம் அலைஹிஸ் ஸல்லம் எல்லார்ட்டையும் மென்மை காட்டினாங்க, எல்லார்ட்டையும் மென்மை காட்டினாங்க. உதாரணமாக பல சஹாபாக்கள் தவறு பண்ணுவாங்க, அந்த தப்ப கூட எப்படி கண்டிச்சாங்க, எப்படி திருத்தினாங்க, எவ்வளவு மென்மையா அந்த தப்புகளை டீல் பண்ணாங்கிறதுக்கு நான் ஒரு ஹதீஸ் ஞாபகம் ஊட்டுறேன். இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 783வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொலை வைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி கொஞ்சம் லேட்டாக தொழுகைக்கு வருகிறார். 1, 2, 3 ரக்காத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு, கொஞ்சம் லேட்டா வர்றாரு. வந்த சஹாபியுடைய பேர் என்ன என்று சொன்னால், அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ பக்கர் அல்ல, அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, இன்னொரு சஹாபி. சஹாபி பேர் என்ன, அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் லேட்டா பள்ளிக்கு வர்றாங்க. பள்ளிக்கு வந்து பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருகூவில இருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருகூவில இருக்கறனால சஹாபாக்களே ருகூல சஃப் சஃபாக சஹாபாக்கள் ருகூவில இருக்கிறார்கள். அவர் மஸ்ஜித் நபவியை தொடர்ந்து பார்க்கிறாரு, எல்லாரும் சஃப்ல வந்து ருகூவில இருக்கிறாங்க என்று பார்த்த உடனேயுமே அவர் என்ன முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா, நம்ம அங்கிருந்து இங்க சஃப்ல சேர்றதுக்குள்ள ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீதா அப்படின்னு சொல்லிடுவாங்க, எந்திரிச்சிருவாங்க. ருகூஐ பெற்றுக்கொண்டால் ரக்காத்தை பெற்றுக்கொண்டு விட்டார்கள், ருகூஐ பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னா ரக்காத் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கிற முடியாது என்கிற அடிப்படையில அந்த சஹாபி அங்கேயே என்ன பண்ணாரு சொன்னா, தக்பீர் கட்டி ருகூவுக்கு போயிட்டார். சஃப்ல வந்து சேராம அங்கனையே ருகூவுக்கு போய்விட்டு ருகூவுலயே நடந்து அப்படியே வந்து என்ன செய்வாரு, சஃப்ல வந்து சேருவார். நல்ல நோக்கதான், நோக்க நல்ல நோக்க செஞ்ச செயல் என்ன, தப்பு. அப்படி அங்கனையே ருகு போய்விட்டு ருகுவிலே வந்து வந்து சஃப்ல அங்கே வந்து சேர்ந்துட்டார். இப்படி சேர்ந்த கொஞ்சம் ஸ்பீடா வேற, ஸ்பீடா ஓடி வர வர்றாரு, ஓடி வந்து சேர்ந்துடுறார். இந்த ஓசை ஓடி வரக்கூடிய சவுண்ட் இருக்கு பத்தியெல்லாம், இதை ரசூல் சாஸ்தலம் தொழுகையிலே கேட்டு விட்டார்கள். தொழுகை முடிகிறது, தொழுகையை முடித்த உடனே யார் இந்த மாதிரி ஓடி வந்தது அப்படின்னு கேட்பாங்க. சம்பந்தப்பட்ட சஹாபி தொழுகை அவருடைய அந்த விடுபட்ட ரக்காத்துகளை முடிச்சு விட்டு, நான் தான் ரசூலா லேட்டா வந்தேன், நீங்க ருக்குல இருந்தீங்க, நான் அங்கனையே ருக்கு பண்ணிட்டு ஓடி இங்க வந்து செஸ்வல சேர்ந்துகிட்டேன் அப்படின்னு அந்த சஹாபி சொன்னார். அவர் செஞ்சது சரியா தவறா, அவர் செஞ்சது தவறு. இந்த தவறை ரசூல் சாஸ்தல்ல கடுமை காட்டாமல் எப்படி திருத்துறாங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க, ஜாதகல்லாஹு ஹிர்சன், உங்களுடைய ஆர்வத்தில் அல்லாஹ் வரக்க செய்வானாக, உங்களுடைய ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்துவானாக. நல்ல நீயத்து தானே, நீயத்தை ரசூல்ல பாக்குறாங்க, உங்களுடைய நீயத்தில் உங்களுடைய ஆர்வத்தை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவானாக என்று சொல்லிவிட்டு, இருந்தாலும் இனிமேல் இப்படி மறுபடியும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் செல்லும் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. எதுக்கு இது சொல்ல வரன்னு சொன்னா, ஒரு தப்ப கூட எப்படி கண்டிச்சாங்க, ஒரு தப்ப எப்படி திருத்தினாங்க, அவருடைய மனசு காயப்படாத அளவுக்கு கடுமை காட்டாமல் எவ்வளவு மென்மையா இந்த மாதிரி சொன்னா அந்த சஹாபிக்கு ரசூல்லா மேல எவ்வளவு பாசம் வந்திருக்கும், பாசம் வந்திருக்குமா இல்லையா? இந்த பாசம் வந்திருக்கிறது மட்டும் இல்ல, இது மாதிரி தப்ப மறுபடியும் செய்வாரா? செய்ய மாட்டார் பாருங்க. ஒன்னு இப்படி செயல் என்பது அந்த நபர் மீது பாசத்தை ஏற்படுத்தும், ரெண்டாவது அவர் சொன்னார் பாருங்க, அந்த சொல்லுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க, அப்படி கட்டுப்படுவாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் இந்த தவறை விட இன்னொருத்தர் இதை விட பெரிய தவறு செஞ்சார். அந்த தவறை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 219வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு கிராமவாசி காட்டிலிருந்து வருவாரு, வந்து என்ன பண்ணான்னு சொன்னா, பள்ளிவாசல உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருக்கிறாரு, பள்ளிவாசல தொழு ஒரு இடத்துல உட்கார்ந்து யூரின் போறார். புரியுதா? அவராவது அதுல ருக்கு பண்ணிட்டு ஓடி வந்தாரு. அந்த தப்ப விட இந்த தப்பு இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு ஒண்ணுக்கு போறது என்ன, எவ்வளவு பெரிய அநாகரீகம், எவ்வளவு பெரிய அசிங்கம். இந்த அநாகரீகம் அசிங்கம் கூட அவருக்கு தெரியவில்லை, அந்த அளவுக்கு கிராமத்து வாசி, அந்த அளவுக்கு காட்டாராது. அவர் உட்கார்ந்து ஒண்ணுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு துளுவுற இடத்துல மஸ்ஜித் நபவியில. அத பார்த்த உடனே சஹாபாக்களுக்கு பயங்கரமான கோபம், என்னடா இங்கன வந்து ஒண்ணுக்கு போறாரு, நதி சாய்க்கிறாரு என்ற சஹாபாக்களுக்கு கோபம் ஏற்பட்டு அவரை போய் அடிக்கணும் அப்படின்ட்டு வேகமா அவரை நோக்கி என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் ஓடுவார்கள். ஓடுகின்ற சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா தஸ்ரீமூஹு, லா தஸ்ரீமூஹு, அவரை நீங்கள் தடுக்க வேண்டாம், அவரை நீங்கள் தடுக்க வேண்டாம். நீங்க ஓடி போறீங்கன்னு சொன்ன பயத்துல யூரின் போறாரு, தக்கு நிப்பாட்டுவாரு, அது அவருக்கு ஒரு சிரமம். அந்த யூரின் போகும் போது முழுசா போயிட்டு நிப்பாட்டுனா அது உடம்புக்கு ராகத்தா இருக்கும், முழுசா போகாம பாதியில் நிப்பாட்டுவது என்பது அவருக்கு அது கஷ்டமா கஷ்டம் இல்லையா, அது அவருக்கு கஷ்டம். அந்த கஷ்டத்தை கூட நீங்கள் அவருக்கு பள்ளிவாசல உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருக்கிறாரு, அவர் முழுசா யூரின் போய் முடிக்கட்டேன், போக ஆரம்பிச்சுட்டாருல, போக ஆரம்பிச்சத முழுசா முடிக்கட்டேன் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கோபப்பட்டு சஹாபாக்கள் போனாங்கல்ல அவங்கள்ட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்களும் அமைதி காத்தார்கள். வந்தவர் முழுசா யூரின் போய் முடிச்சிடுறாரு பள்ளிவாசலுக்குள்ள. யூரின் போய் முடிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட கொஞ்சம் வாளியில பாத்திரத்துல தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்க. தண்ணி கொண்டு வரப்பட்டது. தண்ணி கொண்டு வரப்பட்டவனையும் அந்த யூரியில் தண்ணீரை ஊற்றி என்ன செய்தார்கள், கழுவி விட்டார்கள். ஒரு காட்டரபி வந்து பள்ளிவாசல ஒண்ணுக்கு போறாரு, அவர் யூரின் போய் முழுசா முடிக்கட்டும், சிரமப்படுத்தாதையே என்று சொல்லி யூரின் போய் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நஜீசை அந்த அசிங்கத்தை கழுவுறது யாரு, நம்மளா இருந்தா நான் யாரு, நான் நபி, நபி மட்டும் இல்ல இந்த சாம்ராஜ்யத்தின் அதிபராக இருக்கிறேன், நான் வந்து இந்த வேலையை செய்ய முடியுமா, வேலை வாங்குவோமே தவிர வேலை செய்ய மாட்டோம். ஆனா ரசூல் சாஸ்திரம் கண்ணை காட்டினா கட்டுப்பட 1000 சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஆனால் வேலை வாங்காம தண்ணிய மட்டும் கேட்டு தண்ணி கொண்டு வந்த உனையுமே அவங்க ஊத்தி அதை கழுவி விட்டாங்க. கழுவி விட்ட பிறகு சொன்னார்கள் அந்த யூரின் போனார அவர்கிட்ட, இது பள்ளிவாசல் இல்லையா, இது புனித ஸ்தலம் இல்லையா, இப்படி புனித ஸ்தலத்தை அசுத்தப்படுத்தலாமா என்று நபிகள் நாயகம் செல்லும் அவருக்கு வந்து நன்மையை ஏவி தீமை என்ன பண்ணாங்க, தடுத்தாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப எதுக்கு இது சொல்ல வரேன்னு சொன்ன, பள்ளிவாசல்ல ஒண்ணுக்கு போறது எவ்வளவு பெரிய தப்பு, யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தா நம்ம என்ன பள்ளிவாசல ஒருத்தர் ஒண்ணுக்கு போறதை விடுங்க, எச்சியை தூப்பிட்டாரு. புரியுதா? எச்சித்து நோக்கம் விடுவோமா, என்ன பேச்சு பேசுவோம், என்ன வார்த்தைகள் வாயில வரும். அப்ப ஒண்ணுக்கு போறவர் ரசூல்ல அமைதியா இருந்தாங்க, அமைதியா டீல் பண்ணாங்கன்னு சொன்னா இதுதான் மென்மை. இது பேர் என்ன, மென்மை. இப்படி மென்மை காட்டும் போதுதான் அவர் மேல மதிப்பு வரும், அவர் மேல பாசம் வரும், அந்த வார்த்தை மேல நம்பிக்கை வரேன், அந்த நம்பிக்கையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரே என்கிற அடிப்படையில் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் மேல நன்மை காட்டினாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்களா, சில பேர் ரசூல்லாட்ட வேணுண்டே வம்புக்கு வருவாங்க, வம்பு இழுப்பாங்க. வம்பு இழுக்கக்கூடிய மக்கள்கிட்ட சில பேர் என்று சொன்னால் யூதர்கள், யூதர்கள் வேணுக்கென்று என்ன செய்வாங்க, பிரச்சனை பண்றதுக்காக வருவாங்க. அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மென்மை காட்டினாங்க என்கிற இந்த ஹதீஸை அதே இமாம் புகாரி 6024 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஊர் நபவியில பள்ளிவாசல்ல மார்க்க சம்பந்தப்பட்ட செய்தியை சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது யூத கூட்டம் ரசூலுல்லாவை பார்க்கறதுக்காக பள்ளிக்கு வருவாங்க. ரசூலுல்லாவுடைய வீடும் பள்ளிவாசலும் பக்கம் பக்கம் தானே, ஓட்டி ஓட்டி தான் இருக்கேன். அப்ப அந்த யூத கூட்டம் ரசூலுல்லாட்ட வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும், உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு இது சாபம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் சலாமத்தை கேட்பது, அஸ்ஸாம் சாம் என்று சொன்னால் அதாவது லைனத்து அல்லது மௌத்து. அப்ப வந்தவங்க ரசூலுல்லாஹ்ட கண்ணிய குறைவாக அவமதிப்பதற்காக வேணுமென்றே வம்பு இழுப்பதற்காக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே அதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலைக்கும் என்று சொன்னார்கள். புரிஞ்சா, அவர்கள் சொன்னது அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் மௌத்து உண்டாகட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலைக்கும் உங்கள் மீதும், புரிஞ்சா? ஆனா ரசூல்லா சாப்பிட்டு சொல்லல, லேடத்து சொல்லல, நீங்க எனக்கு என்ன கேட்டீங்களோ அது உங்களுக்கு வரட்டேன் என்று சொல்லிவிட்டார், வலைக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபம் தாங்க முடியல, தாங்க முடியாமல் சொன்னார்கள், வலைக்கும் உள்ள அதாப வல்ல கோலபாச்ச வசாம, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய லேனத்து உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய மரணம் உண்டாகட்டும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபத்தில் சபிக்க ஆரம்பிக்கிறார்கள். கோபத்தில் அப்படி சபிக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய்க்கு உபதேசம் பண்ணுவாங்க. மஹிலனி ஆயிஷா, ஆயிஷாவே பொறுமை, ஆயிஷாவே மென்மை. கோபத்தில் அவங்க சத்தம் போடுறாங்க, கோபத்தில் சத்தம் போடுகிற போது அவங்கள கூப்பிட்டு வம்புக்கு வந்தாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு கண்டிப்பா கண்டிக்காம ஆயிஷா நாயிட்ட மகளனி ஆயிஷா, ஆயிஷாவே மென்மையாக நடந்து கொள், ஆயிஷாவே பொறுமையாக நடந்து கொள். ஏன் என்று சொன்னால், இன்னல்லாஹ ரஃபீகுன், அல்லாஹவே மென்மையாளனாக இருக்கிறான், சர்வசக்தி உள்ள ரபுல் ஆலமீன், அவன் நினைத்தால் எதுவும் அவன் நாடு எதை செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன், இன்னல்லாஹ ரஃபீகுன், அந்த அல்லாஹ்வே மென்மையாளன், அவன் மென்மையாளன் மாத்திரமல்ல, யுஹிப்புர் ரிஃப்க, அவன் மென்மையை விரும்புகிறான். எதில் என்று சொன்னால், ஃபில் அம்ரி குல்லிஹி, உங்களுடைய எல்லா காரியங்களிலும் அவன் எதை விரும்புகிறான், மென்மை விரும்ப. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த செயல்பாடுகளில் நீங்கள் செய்கின்ற வியாபாரமாக இருக்கலாம், உங்களுடைய விவசாயமாக இருக்கலாம், உங்களுடைய குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி, அல்லாஹ் மென்மையாளன், அவன் மென்மையை விரும்புகிறான் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய்க்கு உபதேசம் பண்ணாங்க. பண்ணவனே ஆயிஷா நாய் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவங்க என்ன சொன்னாங்க நீ கேட்கலையா அப்படின்னு, ரசூலுல்லாஹ்ட்டே கோபமா, என்ன சொன்னாங்கன்னு நீ கேட்கலையா அப்படின்னு ஆயிஷா நாய் கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் கூலா பதில் சொல்லுவாங்க, நான் என்ன பதில் சொன்னேன்னு நீ கேட்கலையா அப்படின்னு கேட்டு, அவங்க சொன்னது அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்களா இல்லையா, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டேன், என்னுடைய கண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாதிரி நான் சபிக்க முடியாது, அந்த அந்த நாகரிக கண்ணியம் இருக்கிறது, நானும் வாழைக்கும் என்று சொல்லிவிட்டேனே, அதை நீ கேட்கவில்லையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப வேணுக்குன்னு வம்புக்கு வர்றாங்க இல்ல, அவங்கள்ட்ட கூட எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபப்பட்டாங்களே, கோபப்படுற ஆயிஷா நாய கோபப்படாத, மென்மையாக நடந்து கொள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அவ கோபப்படாமல் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், கடுமை காட்ட எந்த மாதிரியான மக்களா இருந்தாலும் கூட கடுமை காட்ட கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான அடுத்த ஆதாரம். இன்னும் சொல்ல போன அதாவது இஸ்லாத்தின் எதிரிகள், இஸ்லாமிய எதிரிகள் முஸ்லிம்களை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக போருக்கு வர்றாங்கல்ல, அதுல ஒருத்தர் வந்து சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு அவரை பற்றி இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியில 462 ஹதீஸா பதிவு பண்றாங்க. சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு நாட்டுடைய மன்னர், அந்த நாட்டுடைய யமாமா என்று சொல்லக்கூடிய நாடு இருந்துச்சு, யமாமாவுடைய மன்னர் தான் சுமாமா. இந்த சுமாமா சஹாபாக்களால் கைது செய்யப்படுகிறார். ஒரு போர்க்களத்தில் கைது செய்யப்பட்டு அந்த கைதி எங்கே சிறை வைக்கப்பட்டார் என்று சொன்னால் மதீனாவுடைய பள்ளிவாசல். அந்த காலத்துல சிறைச்சாலை இல்லையா இல்லையா, சிறைச்சாலை இல்லை என்ற காரணத்தால் மதீனாவுடைய பள்ளிவாசல்ல ஒரு தூணில வந்து ரசூல்லா அவரை கட்டி போட்டுருங்க என்று சொல்லிவிட்டார்கள். அந்த கைதி போர்கைதி மஸ்ஊ நபவியில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். பட்டிருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி 5 தொழுகைக்கு வருவாங்கல்ல, தொழுகைக்கு வருவாங்கல்ல, அப்படி வருகிற போது ஒரு மன்னராக ஒரு ஆட்சி தலைவராக அவர் போர்க்குற்றவாளி என்ற காரணத்தால் விசாரிப்பார்கள். முதல் நாள் விசாரித்தார்கள், 2 விசாரித்தார்கள், 3 விசாரித்தார்கள், 3 விசாரித்து விட்டு அந்த 3 சகாபாக்களுக்கு சொன்னார்கள், இந்த சுமாமாவை நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள். போர் குற்றவாளிங்க, போர்க்கைதி, போர்க்கைதியை கட்டி வச்சுட்டு 3 ரசூல்லா விசாரித்தாங்க. விசாரித்து விட்டு 3 சொல்றாங்க, இவர் என்ன செய்யுங்க, விடுதலை செய்து விடுங்கள் என்று சகாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள். உத்தரவிட்ட உடனே விடுதலை செய்யப்பட்ட அந்த சுமாமா என்ன செய்தார் என்று சொன்னால், நேரா பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு தோட்டத்தை பார்த்தாரு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சொந்தமான ஒரு பேரிச்ச தோட்டம், அதுல தண்ணி இருந்துச்சு. அங்க போய் நல்லா குளிச்சார், நல்லா குளிச்சு போட்டு மறுபடியும் மஸ்ஊ நபவிக்கு வந்தாரு. ரசூலுல்லாஹ் பார்த்தாரு, பார்த்து போட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமா சொன்னார். இப்படி கலிமா சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்னை கைது செய்வதற்கு முன்னால், என்னை விசாரிப்பதற்கு முன்னால், இந்த பூமியில் எனக்கு வெறுப்பான ஒரு மனிதர் நீங்கள் தான். உங்களை விட வர யாரையுமே நான் வெறுக்கல, அந்த அளவுக்கு நான் உங்களை வெறுத்தேன். மட்டுமல்லாமல் ஒரு மார்க்கத்தை அதிகமாக வெறுத்தேன் என்று சொன்னால், எதை நான் வெறுத்தேன், இஸ்லாமிய மார்க்கத்தை நான் வெறுத்திருக்கிறேன். ஒரு ஊரை ஒரு நகரத்தை அதிகமாக வெறுத்தேன் என்று சொன்னால், இந்த மதீனா நகரத்தை நான் அதிகமாக வெறுத்தேன். ஆனால் 3 என்னிட்ட நீங்க பேசுறீங்கல, என்னை நீங்க விசாரிச்சீங்கல, அந்த உங்களுடைய பேச்சு உங்களுடைய மென்மை என்பது என்னை தலைகீழாக மாட்டிவிட்டது. இப்போது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், இந்த துன்யாவில் ஒருவரை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு நிகராக வர யாரை நேசிக்கிற, உங்களை தான் நேசிக்கிறேன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகமாக நேசிக்கிறேன், இந்த மதீனா நகரத்தை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சுமாமா என்ற போர்க்கைதி ரலியல்லாஹு அன்ஹுவாக மாறினாரு. அப்படி மாறியதற்கு காரணம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய மென்மை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு கைதியை போலீஸ் வந்து கைது பண்றாங்க, போலீஸ் கைது பயன் பண்ணி ஒரு 24 போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு 24 மணி நேரம் ஒரு நாள் எடுத்து செய்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க, விசாரிச்சு விட்டு மருத்துவமனை அப்புறம் கோர்ட்டு அப்புறம் ஜெயில வச்சுட்டாங்க. அப்படின்னு சொன்னா அந்த விசாரிச்சு அதிகாரி இருக்கிறார்ல, இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிருப்பாரு, எஸ்ஐகள் விசாரிச்சிருப்பாங்க, மத்த போலீஸ்காரங்க விசாரிச்சிருப்பாங்க. அந்த போலீஸ்காரரை பத்தி சரியா அந்த கைது இருக்கிறாரு, கைதிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு, நல்லவன் சொல்லுவாரா? இவங்கெல்லாம் சாதாரண ஒரு போலீஸ், சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர், சாதாரண ஒரு எஸ்ஐ, இவங்களுக்கு மேல 1000 அதிகாரம் இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு ஆட்சியின் தலைவராக இருக்கிறாங்க, இருந்தும் கேட்கறதுக்கு அல்லாதான் கேட்கணும், அதுக்கு மேல யாரும் கேட்க முடியாது. ஆனாலும் எவ்வளவு மென்மையா இருந்தாங்க, எந்த அளவுக்கு அல்லாவுக்கு பயந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அப்ப எதுக்கு நான் சொல்ல வர்றா அப்படின்னு சொன்னா, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வளர வேண்டும் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவ வேண்டும் என்று சொன்னால், நம் மீது மக்களுக்கு நல்லெண்ணம் வர வேண்டும் என்று சொன்னால், எல்லார்ட்டையும் மென்மை காட்டணும், எல்லார்ட்டையும் மென்மை அடக்கணும். வெளியிலையும் மென்மை வேணும், குறிப்பா மனைவி மக்கள்கிட்ட, மனைவி மக்கள்கிட்ட மென்மை வந்து முதல் பருவு, வெளியில மென்மை என்பது 2 பருவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம வந்து ஃபிரௌனை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவன் எவ்வளவு நல்லவன், நல்லவனா கெட்டவனா, எவ்வளவு பெரிய கெட்டவன், எவ்வளவு பெரிய அநியாயக்காரன், எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன். இந்த ஃபிரௌனை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். சூரா தாஹா என்று சொல்லக்கூடிய 20 அத்தியாயத்தின் 43-44 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். ரெண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை. முதல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இதுஹவா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா ஃபகூலா லஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யதஸக்கர் அவ் யஹ்ஷா. மூசாவே ஹாரூனே, இதுஹவா இலா ஃபிரௌன், நீங்க ரெண்டு பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க. இன்னஹு தகா, பாவங்கள் செய்கின்ற விஷயங்கள் அநியாயங்கள் அக்கிரமத்திலே அவன் வரம்பு மீறிய பாவியாக இருக்கிறான். ஆனா ரப்புக்குமுல் அயலா, நான் தான் உயர்ந்த கடவுள் என்று பேசுகிறான். தன்னை கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்காரன், அவன்கிட்ட போய் நீங்க தாவா செய்யுங்க. எப்படி பேசுங்கள் என்று சொன்னால், மென்மையாக நீங்கள் பேசுங்கள். அவ்வளோ பெரிய அநியாயக்காரன், அவ்வளோ பெரிய அநியாயக்காரன் போய் என்ன செய்யுங்க, மென்மையாக நீங்கள் பேசுங்கள், மிருதுவாக பேசுங்கள், கடுமை காட்ட வேண்டாம். நீங்கள் மென்மையாக பேசினால் உங்களுடைய தாவாவை அவன் ஏற்றுக்கொள்ள கூடும். ஃபிரௌன்ட்ட போய் மென்மையா தாவா செய்யுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபிக்கு ஹாரூன் நபிக்கு உத்தரவிட்டான் என்று குர்ஆன் பேசுகிறது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேர்கிட்ட தாவா செய்கிறோமே, அவங்க என்ன ஃபிரௌன் மாதிரியா, அது மாதிரி அநியாயக்காரவங்களா? நம்ம ஃபிரௌன்ட்ட போய் மென்மையா பேச அப்படிங்கும் போது நம்ம மக்கள் எல்லாம் சாதா சீதா மக்கள் தான். அவங்கள்ட்ட போய் அந்த கண்ணியத்தோடு அந்த மென்மையோடு தாவா செஞ்சால்தான் அவங்க செய்வாங்க. நீங்க சொல்லக்கூடிய ஆயத்து ஹதீஸ்களை ஏற்றுக்கிடுவாங்க. நீங்க கடுமை காட்டினால் ஆயத்துக்கு மதிப்பு இருக்காது, ஹதீஸுக்கு இருக்காது மதிப்பு இருக்காது என்று சொல்லி, எப்படி நபிகள் நாயகம் செல்ல எல்லார்ட்டையும் மென்மை காட்டினாங்களோ, எப்படி சஹாபாக்கள் எல்லார்ட்டையும் மென்மை காட்டினாங்களோ, மென்மை காட்டி நல்லவர்கள் என்று பெயர் பெற்றார்களோ, அதுபோன்று எல்லோரிடத்திலும் மென்மை காட்டக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا ان الحمد لله رب العالمين. السلام عليكم.